நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம பாவம் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம்னா எப்படி இருக்கோ உங்களுக்கு தெரியல. ஒரு ஒரு சிறு பிள்ளைகள் வந்து ஒரு நடு ஆழமான காட்டில் காணாம போனாங்கன்னா வழி தெரியாம எப்படி இருக்கும். காடு விடுங்க, நம்ம ஏதாவது நாட்டிலேயே காணாம போனோம்னா எங்கேயாவது ஊர் தெரியாத இடத்துல காணாம போட்டோம், நம்ம மூஞ்ச பார்க்கணுமே, தலையெல்லாம் சொந்திக்கிட்டு மூஞ்செல்லாம் சுருங்கி போயினோ என்னென்னவோ செய்வோம். ஆனா காட்டுல யோசிச்சு பாருங்க, திடீர்னு காட்டுல காணும், இந்த பக்கம் போடணுமா அந்த பக்கம் போடணுமா ஒன்றும் தெரியாது. பயங்கரமான காடு, எங்க ஆபத்து வரும்ன்ற வெளியில பயம், உள்ள பயம், எல்லாம் கலக்கும் அதுவும் காட்டுல. பாவம் ஒரு விசுவாசி செய்து அதுல இருக்கும் போது அவனுக்கு அப்படித்தான் ஃபீல் ஆகும். அந்த எங்க போறதுன்னு தெரியாம தத்தளிக்கிற ஒரு நிலைமை. ஆனா அன்புள்ள தேவன் நம்முடைய உண்மையான உண்மை உள்ள பிதாவாக அவர் என்ன செய்யறார், அவருடைய கிருபையில அந்த காட்டுல நம்ம போயிட்டாலும் நம்மளை தேடி வருது. அவர் கிருபை தேடி வந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வருது, வீட்டுக்கு வருகிற வழியை நமக்கு காமிச்சு கொடுக்குது. அது அவர் நியமித்த கிருபையின் சாதனங்கள் மூலமா தான் அது நமக்கு செய்யறார். அது பிரசங்கமா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், உங்க வேத வாசிப்பா இருக்கலாம், இல்ல நீங்க ஒருவேளை இதெல்லாம் அவர் சொல்லியும் திரும்பாம நம்ம இருந்தோம்னா தாவீதுக்கு அனுப்பின மாதிரி உபத்திரவங்கள் அனுப்பலாம். நம்ம வாழ்க்கையில தாவீது ஒரு வருஷ காலம் தன்னுடைய மனசாட்சி மந்தமாயி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு, பாவம் செஞ்சுட்டு பின்வாங்கின நிலையில் இருந்துச்சு. அந்த மனசாட்சியை உழுக்கும்படிக்கு நாத்தனை அனுப்பி அவரு எழுப்பினார் இல்லைங்களா. அதனோட அனுபவத்தின் மனம் திரும்பதில் அனுபவத்தின் விளைவாகத்தான் 51வது சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம எந்த சங்கீதம் அருமையான ஒரு வெளிச்சம் மாதிரி, ஒரு டவர் எங்கேயாவது காணாமல் போயிட்டோம்னா சில ஊர்ல எல்லாம் ஒரு டவர் வச்சிருப்பாங்க, அந்த டவரை பார்த்துட்டு தான் நம்ம கரெக்டா வந்துடலாம் அந்த ஊருக்கு காணாமல் போன. அந்த மாதிரி ஒரு டவர் மாதிரி நிக்கிது இந்த 51வது சங்கீதம். எந்த காட்டுல காணாம போனாலும் சரி, கடவுளுடைய வீட்டுக்கு, அப்பாவுடைய வீட்டுக்கு திருப்பி வருகிற ஒரு வழிகாட்டி, ஒரு வெளிச்சம் வந்து அவருடைய வீட்டுல இருக்கிற ஐக்கியமும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க செய்யக்கூடிய ஒரு சங்கீதம் தான் 51வது சங்கீதம். ஒவ்வொரு வாரமும் நம்ம படிச்சுட்டு வரும்போது நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை உலகத்துல நம்ம போறோம் இல்லைங்களா. போகும்போது நம்ம மனசோ நம்ம இருதயமோ தீட்டுப்படாமல் இருக்கிறது இல்லை இல்லைங்களா. சில காரியங்களை மனசு செதறிப்போது, சில காரியங்கள்ல முறுமுறுத்துறோம், எப்படியாவது நம்ம தப்பு செஞ்சிடறோம். அந்த மன செதர்ன நிலைமையிலேயே ஆண்டவருக்கு முன்னாடி பிரசன்னத்துல நம்ம வரலாமா அவர் ஆராதிக்கிறதுக்கு, அது அப்படியே வந்துடுறதுனாலதான் நமக்கு அந்த விதை விதைக்கும் போது நமக்கு அது பயன் அளிக்கிறது இல்லை, ஆராதனை பிரயோஜனமா இருக்கிறது இல்லை. வேதத்தை ஆண்டவர்கிட்ட ஆராதிக்க வரும்போது நம்மள நாம் சுத்திகரித்து கொண்டு வரணும் அப்படின்னு பலர்பாதிலேயே அது ஒரு இதா போட்டிருக்கிறார். இந்த சங்கீதம் நான் ஒருவேளை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜபத்துல பயன்படுத்திக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காத போது தாவீதுடைய ஆவியில நீங்க வந்து ஆண்டவரே அவர் ஜெபம் பண்ண மாதிரி உன் பார்வையில இருந்த என் பாவத்தை எடுத்துருங்க, என்னை முற்றிலுமா உங்களுடைய இறக்கத்தினால கழுவுங்க, ஆண்டவரே என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்குது, உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்திருக்கிறேன், என் தாய் துர்குணத்தில் நான் உருவான என் பாவத்தில் என் தாய் என்னை கற்பம் தரித்தார், ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கிற எனக்கு நீங்கத்தான் என்னுடைய அந்த ரங்கத்தில் ஞானத்தை போதிக்கணும், உள்ளான ரகசிய இடத்துல நீங்க இப்படி பாவையா இருக்கிற, இப்படி சீர்கெட்ட மனிதனா இருக்கிற எனக்கு. மனுஷங்க பேச்செல்லாம் கேட்டு நான் திரும்ப போறது இல்லை ஆண்டவரே, நீங்க போய் பாஸ்ட் பேச்ச கேட்டு திடீர்னு என் வாழ்க்கையெல்லாம் மாற போறது இல்ல, நீங்க அந்த பாஸ்டுடைய பலவீன வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த ரங்கத்தில் ஞானத்தை, சத்தியத்தினால் வருகிற ஞானத்தை போதிச்சு ஞானம் உள்ள கொடுத்தீங்கன்னா தான் இந்த சாத்தானோ உலகமோ பொய்த்தனமா முட்டாள்தனமா கொண்டு வருகிற சோதனைகளுடைய நான் நிறம் கண்டு அதுக்கு இடம் கொடுக்காம இருக்க முடியும். எனக்கு உள்ளுக்குள்ள நீங்க ஞானத்தை போதிச்சாதான், அது உள்ளுக்குள்ள ஞானத்தை நீங்க மட்டும்தான் போதிக்க முடியும். அவ்வளவு அதான் ஜெபம் பண்ணும்போது சொன்ன, நம்ம பிரசங்கத்தை கேட்டு திரும்பிடுற அளவுக்கு அவ்வளவு நல்லவங்க இல்ல நம்ம பாருங்க. நம்ம ஆண்டவர் வேலை செஞ்சாதான், அது ஆண்டவரா போதிச்சாதான் ஒரு மனுஷன் திருந்தோம். நீங்களும் நான் அப்பதான் திருந்துவோம், நம்ம பிரசங்கத்தெல்லாம் கேட்டு திருந்துறவங்க இல்ல. ஆகவே இந்த பாடங்கள் வந்து உங்களுக்கு அந்த உங்க பாவத்தை பார்த்து தாவீதோடு அவருடைய ஆவியில வீக்லி ஜபம் பண்ண உங்களுக்கு கத்து கொடுக்கல, இந்த வரிகள் உங்க ஜபங்கள்ல வரலன்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த ரங்கத்தில் உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் ஞானத்தை போதிக்கலன்னு தெரிஞ்சுக்கணும். ஏதோ பிரேயருக்கு வரீங்க வந்து கேட்டு போலாம், ஃப்ரைடே பிரேயர் ஆச்சு பிரேயர் கேட்டோம்னு சடங்கா வந்துகிட்டு இருக்கலாம். அதனால ஒன்னும் ஞானம் வரப்போறது இல்லை அவங்களுக்கு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறாம போறதுக்கு, முதிர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நம்ம வாழ்க்கையில பாவத்தை நம்ம எப்படி டீல் பண்ணணும் நமக்கு தெரியாம இருக்குது. இந்த சங்கீதம் அருமையா கற்றுக் கொடுக்குது, அந்த பாவத்தை டீல் பண்ணி முன்னேற்றம் அடைவதற்கு கற்றுக் கொடுக்குற ஒரு சங்கீதம். இன்னைக்கு 7வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1-6 வரைக்கும் பார்த்துட்டு நிதானமா தான் போறோம். 7வது வசனம் என்ன போட்டிருக்கு? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியிருந்தும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஒரு உணர்ச்சி நிறைந்த ஜெபம், ஒரு தன்னுடைய பாவத்தை தன்னுடைய அறிக்கையில 3 முக்கியமான பாகங்களை அறிக்கையிட்டு தாவீது திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவர் முதல் எடுத்த ஜெபத்துக்கே திருப்பி போறார். முதல்ல 2வது வசனத்துல இதைத்தான் ஜெபம் பண்றார். என்ன பண்ணாரு? என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும், என் பாவம் அறை என்னை சுத்திகரியும். அதே தான் இங்க 7வது வசனத்துல இன்னும் ஆக்ரோஷத்தோடு, இன்னும் இப்ப பாவத்தின் அகோரத்தை அதிகமா உணர்ந்து அதுக்கு வராரு திருப்பி. இந்த வசனத்துல 2 ஜோடி ஜபங்கள் இருக்கு, 2 காரியங்கள் வருகிறது. 2 ஜபம், அதுல 2 ஜோடி இருக்கு. என்ன? முதலாவது பாத்தீங்கன்னா 1 ஒரு ஜபம், ஊக்கமான ஜபம். அந்த ஜபம் முடிஞ்சு ஒரு ஊக்கமான ஜபத்தை அவர் எடுக்கிறாரு. அந்த ஜபம் முடிஞ்சு ஒரு நிமிஷம், அந்த ஜபம் ஊக்கமான ஜபத்தை அவர் ஏறெடுத்து அதுக்கப்புறம் ஒரு வெற்றிகரமான ஒரு அறிக்கைகிறார் பாருங்களேன். அது அந்த 2 வாட்டி வருது. என்ன? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அதான் ஜபம். அப்படி செஞ்சுன்னா அப்பொழுது நான், இதுதான் ஊக்கமான ஜபம், வெற்றிகரமான அறிவிப்பு என்ன? அப்பொழுது நான் சுத்தமாவேன். 2வது ஊக்கமான ஜபம், என்னை கழுவிரலும், அது ஜெபம். வெற்றிகரமான அறிவிப்பு என்ன? நீ என்ன அப்படி கழுவின, அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஓகே, முதலாவது ஜெபத்தை பார்ப்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். இது என்னத்துக்கு ஈசோப்பு இங்க என்னத்துக்கு வந்துச்சு? ஏதோ ஒரு சொப்புன்ற மாதிரி ஈசோப்பு என்னங்க இது? முதல்ல நம்ம என்ன ஈசோப்புன்னு கேட்கணும் இல்லைங்களா? ஒரு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் புதினா இல்லைங்களா, அந்த புதினா மாதிரி ஒரு ரகம், புதினாவுடைய இன்னொரு ஒரு ரகம். கொத்தமல்லியிலே 2-3 ஃபார்ம் அதெல்லாம் வருதுன்னு, அதே மாதிரி புதினால இன்னொரு ஒரு ரகம், நல்ல ஸ்மெல் வரும். புதினால எவ்வளவு ஸ்மெல் வருது, அதே மாதிரி நல்ல ஸ்மெல் வரும். ஆனா ஒரு நூல் நூலா ஒரு செடி, ஒரு புஷியா இருக்கிற ஒரு 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 தண்டு தான், ஒரு கீரை தான். அதை வந்து பழைய பாடுல தெளிப்பதற்கு பயன்படுத்துவாங்க, சில நேரங்கள சமையலுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனா ரொம்ப முக்கியமா பழையப்பாடு நம்ம என்ன பார்க்கணும், அது தெளிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. 2 விதமா அது பயன்படுத்துறது பழையப்பாடுல பாக்குறோம். யாத்திரா 12 பாத்தீங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு எகிப்து மேல வருகிறது. அந்த சங்கார சூதன் வந்து ஒவ்வொரு வீட்லயும் வெட்டமன் வராரு. ஆனா என்ன ஆண்டவர் சொல்லியிருந்தார், அந்த தீர்ப்புல, நியாய தீர்ப்புல இருந்து நீங்க தப்பணும்னா அந்த பக்க ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து ஈசோப்பினால் உங்க கதவு இதுகளை தெளிக்கணும். தெளிச்சீங்கன்னா அந்த ஈசோப்பினால் தெளிக்கப்பட்ட அந்த ரத்தத்தை அந்த சங்காரத்துடன் பார்த்து நியாய தீர்ப்பு உங்க வீட்டை கடந்து போவோம். நீங்களும் அவங்களோட அழிய வேண்டியவங்க தான். ஆனா அந்த ஈசோப்பினால் தெளிக்கப்பட்ட அந்த ரத்தம் பார்த்து உங்களுடைய தீர்ப்பு உங்களை கடந்து போகும். முதலாவது அதுக்கு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து யாத்திராம் 24 இப்படி நியாய தீர்க்கப்பட்ட பாவியான மக்கள், நியாய தீர்ப்பு கடந்து போனது மாத்திரம் இல்ல, இந்த மக்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ண வரும்போது மோசே என்ன பண்றாருன்னா, அந்த பரிகார பலி கொடுத்த, குற்ற நிவாரண பலி கொடுத்த அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து இவங்க மேல தெளிக்கிறார். எதுல தெளிக்கிறார்? ஈசோப்புனால தெளிக்கிறார். அதை தெளிக்கும் போது இது உங்களுடைய உடன்படிக்கையின் ரத்தம், தேவன் உங்களோடு செய்த உடன்படிக்கையின் ரத்தம் உங்க மேல தெளிக்கிறேன்னு தெளிச்சார். அந்த 2 இடங்கள்லயும், எகிப்திலையும் சரி, அந்த உடன்படிக்கை செய்யும் போது சீனாய் மலையிலயும் சரி, தெளிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு கருவி தான் ஈசோப்பு. ஈசோப்பு வந்து தேவன் பார்வையில அவர் நம்ம மேல நியாயம் தீர்க்கணும், நியாய தீர்ப்பு நம்ம மேல வரணும். அந்த நியாய தீர்ப்பு கடக்க வைக்கிறது என்ன? ஈசோப்பினால் தெளிக்கப்பட்ட ரத்தம். அவர் நம்மள நம்ம பாவங்கள் மேல குற்றம் பண்ணணும், அந்த பாவத்தை நம்ம பாவத்தை அழித்து அவர் நம்மளோடு உடன்படிக்கை செய்து இறக்கும் கிருபை காட்டுறது எதன் மூலமாக? ஈசோப்பு ரத்தத்தினால் தெளிக்கப்படுது. அது ஒரு பாகம் இல்ல, அப்படித்தான் ஈசோப் பயன்படுத்துறது. இன்னொரு காரணம் ஈசோப் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, லேவியராம 14 பாத்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி, அவன் குஷ்டரோகம் வந்து தீட்டுப்பட்டு, அவன் அந்த காலத்துல குஷ்டரோகம் வந்துச்சுன்னா குடும்பத்தில இருந்து வரத்திடுவாங்க, நகரத்துல இருந்து வரத்திடுவாங்க, அவன் ஆலயத்துக்குள்ள வர முடியாது, ஊருக்குள்ளேயே வர முடியாது, வாழ்க்கையில எல்லாம் நல்லதுல இருந்து அறுக்கப்பட்டு அவன் விரட்டப்படுவான், அவன் தீட்டு விரட்டப்படுவான். அப்படிப்பட்டவன் அவன் தீட்டு ஒருவேளை நீங்கி சுகமடைஞ்சான், அந்த குஷ்டரோகத்துல அவன் சுத்தமாயிட்டான், தீட்டு நீங்கப்பட்டது என்பதை அறிவிக்கும் வண்ணமாக அந்த ஆசாரியர் ஒரு பறவையினுடைய ரத்தத்தை ஈசோப்பில் தொட்டு அவன் மேல தெளிக்குவார். அது தெளிப்பதற்கு என்ன அடையாளம்? அவன் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறான், அவன் தீட்டு நீங்கப்பட்டு விட்டது என்பதை அறிவிக்கிறது. என்ன ரிச் தியாலஜி தெரியுங்களா, அருமையா. தாவீது வந்து அதை 5-6 அதிகாரம் எழுதி இருக்கலாம், அதுக்கு விளக்கம் என்னன்னு, ஒரே வார்த்தை ஈசோப்பினால் என்னை சுத்திகரியோ போது அந்த எல்லா சத்தியத்தையும் கொண்டு வர, தேவனே உண்மையில என் மேல உங்களுடைய நியாய தீர்ப்பு வருது, அதுக்கு பாத்துறேன் நான், தேவனே உன் பார்வையில என்னுடைய பாவம் இருக்கிறது, என்னோடு எந்த விதமான உறவு நீ வைத்துக் கொள்ள முடியாது, அது மாத்திரம் இல்ல, என் பாவம் ஏற்படுத்தின பிரச்சனை, நான் தீட்டுப்பட்டிருக்கிறேன். ஒரு பழைய ஏற்பாடு யூதனாக தாவீதுக்கு நல்லா தெரியும், ஈசோப்புன்னும் போது அவர் மனசுல என்ன இருந்துச்சு, ஈசோப்புன்ற வார்த்தையில எல்லாம் உள்ளடக்கியது என்ன, தன்னுடைய பாவத்தை ஆழமாக தாவீது உணர்ந்திருக்கிறார். தன்னுடைய பாவம் என்ன பண்ணி இருக்கிறது, ஆரம்பத்துல சொல்லிட்டு வர்றாரு இல்லைங்களா, அது உம்மிடத்தில் உம்முடைய பார்வையில் அது எனக்கு நியாய தீர்ப்பு கொண்டு வர்றது மாத்திரம் இல்ல, அதை உன்னுடைய பார்வையில் இருந்து எடுத்துரு மாண்டவரே, உண்மை கோபப்படுத்தி இருக்குது, உமக்கும் எனக்கும் மத்தியில் அந்த பாவம் நிக்குது, அது மாத்திரம் இல்ல, அந்த பாவம் என்னை தீட்டுப்படுத்தி இருக்குது, குஷ்டரோகி மாதிரி ஆக்கி இருக்குது, அதனால தேவனே இதுல இருந்து விடுபடுற ஒரே வழி, வேற எந்த வழியும் இல்லை, இந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்தாலும் முடியாது, எத்தனை 1000 ஆடுகள் வெட்டினாலும் எத்தனை என்ன செஞ்சாலும் முடியாது, எவ்வளவோ நான் கொடுக்கலாம், என்ன ஈசோப்பினால் சுத்திகரிக்கிறேன். ஈசோப்புன்ற வார்த்தை வந்து ரத்தம் தெளிப்பு, அதுல உள்ள அடக்கியதுதான். தாவீதுடைய ஜபம் என்ன தெரியுங்களா, ஆண்டவரே என் பாவம் உன்னை கோபப்படுத்தினது மாத்திரம், உடைய நியாய தீர்ப்பு கொண்டு வர்றது மாத்திரம் இல்ல, அந்த பாவம் ஒரு சரீரத்துக்கு குஷ்டரோகம் என்ன செய்தோ என் ஆத்துமாக்கு அந்த பாவம் அப்படித்தான் செஞ்சிருக்கு. ஒரு இஸ்ரவேலனுக்கு குஷ்டரோகம் என்ன செய்து, அவன் கோயிலுக்குள்ள போக முடியாது, தேவனுடைய ஜனங்கள் கிட்ட இருந்து அவன் குடும்பத்தில இருந்து சமுதாயத்தில இருந்து அறுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு அவன் வந்து அந்த குஷ்டரோகம் காலனி, லெப்பர்ஸ் காலனி, அங்க போய் எல்லா குஷ்டரோகிகளோடு சமுதாயத்துல வெளியே இருக்கணும். அதான் ஆண்டவரே என் பாவம் என் ஆத்துமாக்கு செஞ்சிருக்குது, என்னுடைய எல்லா ஆசீர்வாதம் கிட்ட இருந்து என்னை அறுத்து விட்டுருக்கு, என்னை உம்மிடத்துல இருந்து அறுத்து இருக்காண்டவரே. அதாவது பாவம் நமக்கு சேர்ந்து கடவுள் கிட்ட இருந்து நம்ம இருந்தா சர்ச்சுக்கு வரலாம், சர்ச் பில்டிங்குள்ள வாசலுக்குள்ள வரலாம், தீட்டுப்பட்டு இருந்தா பாவத்துல சண்டே வந்துடலாம், ஆனா அந்த தீட்டு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம அந்த உள்ளான பரலோகத்தின் ஆவியில போய் பரலோக தேவனை ஆராதிக்கிற உள்ளார்ந்த உள்ளறையின் ஆராதனைக்குள்ள போகவே முடியாது. உதடல நம்ம பாடலாம், ஆனா நம்ம இருதயம் பாட முடியாது, தலை ஜெபிக்கிற மாதிரி நம்ம தலை குனியலாம், ஆனா இருதயம் ஜெபிக்காது, இருதயத்துக்கு ஜெபிக்கிற மனசு இருக்காது. குடும்பத்தோடு நம்ம இருக்கிற மாதிரி சரீர விதமா இருக்கலாம், வரோம் போறோம் அவ்வளவுதான், ஆனா நம்ம ஆத்மா குடும்பத்தினால் தேவன் நியமித்த ஆசீர்வாதங்கள், குடும்பத்தினால் வருகிற குடும்ப ஐக்கியத்தினால வருகிற இன்பங்கள், கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் எதுவுமே நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன், நாம் தீட்டுப்பட்ட அந்த குஷ்டரோகியுடைய காலனியில தீட்டுப்பட்டதுனால சரீர விதமா இருக்கலாம், நம்முடைய ஆத்மா ஒரு வனாந்திர குஷ்டரோகத்துல எல்லா ஆசீர்வாதங்களால அறுக்கப்பட்டிருப்பதுனால் தாவீது அதை உணர்ற, நான் பாவம் செய்த பிறகு அதுவரே நான் ஒரு குஷ்டரோகியாக உம்மிடத்துல இருந்து இந்த வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய எல்லா சாக்கியங்கள்ல இருந்து, வாழ்க்கையில நீ நியமித்த ஆசீர்வாதங்கள்ல இருந்து, சந்தோஷங்கள்ல இருந்து, சமாதானத்துல இருந்து, எல்லாத்துலயும் நான் அறுக்கப்பட்டிருக்கேன், எதுவுமே இல்ல, தீட்டப்பட்டவனாக நான் அந்த ஒரே ஒரு குஷ்டரோகியான் இருக்கிறேன். ஒரே வழி உம்முடைய கோபம் நியாய தீர்ப்பு எகிப்துல வந்த மாதிரி உமேல என் மேல வராத படிக்கு அது நீங்கி போகணும்னா அந்த எகிப்துல ஈசோப்பினால் தெளித்த அந்த ரத்தத்தை என் மேல தெளியும். ஒரே வழி என்னுடைய தீட்டு நீங்கி குஷ்டரோகியாக என்னுடைய தீட்டு நீங்கி நான் சுத்திகரிக்கப்பட்டேன்னு சுத்திகரிப்பு எனக்கு ஏற்படணும்னா அந்த குற்ற நிவாரண பலியான அந்த ரத்தத்தை எடுத்து ஈசோப்புல என்னை தெளியும் அப்பனா சுத்தமாவே. பாருங்க எவ்வளவு தியாலஜி இருக்கு. நான் உம்முடைய பார்வையில இருந்து என்னுடைய குற்றம் நீங்கிறது மாத்திரம் இல்லை என்னுடைய ஆத்மா தீட்டு நீங்கப்படும். அப்ப நான் ஆலயத்துக்குள்ள வரலாம், உங்களுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கலாம், உங்களுடைய தேவனுடைய சாக்கியங்களை அனுபவிக்கலாம், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்படின்னா அந்த காலத்துல நியமிக்கப்பட்ட சுத்திகரிப்பின் சாதனமாக வெளி சாதனமாக நியமிக்கப்பட்டது ஈசோப். நியமிக்கப்பட்ட சாதனத்தின் மூலமாக என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. வெறும் ஒரு ஆசாரியன் எடுத்து ஈசோப்ல வசம் தெளிக்கிற வெளி சடங்கு மாத்திரம் அவர் கேட்கிறார், இவர் தேவன் கிட்ட கேட்கிறார். அதுக்கு அடையாளம் தான் அது. ஆவிக்குரிய விதத்துல அதை நீங்க எனக்கு ஸ்பிரிச்சுவலா எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை ஒரு விசுவாச கண்களாக எடுத்து பார்த்து ஆபிரகாமே கிறிஸ்துவை பார்த்து சந்தோஷப்பட்டாருன்னு போட்டிருக்கு. அவருக்கெல்லாம் இன்னும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல, பலிகள்லாம் இல்ல. அவரே அந்த காலத்துல பார்த்தாருன்னா தாவீது பார்க்காம இருந்திருப்பாரா? ஆண்டவருக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்திருப்பாரு. வரப்போற மேசியா அவர் ரத்தம் சிந்துதல் குற்ற நிவர்த்தி பலியாக அவர் மறிக்க போறார். அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டாதான் நமக்கு குற்றம் நீங்கப்படும்னு இவர் பார்த்திருப்பார். அந்த விசுவாசத்துல மேசியாவுடைய ரத்தத்தினாய் கொண்டு ஈசோப்ல என்ன தெளியும், ஆவிக்குரிய விதத்துல என் ஆத்மா மேல தெளியும், ஃப்ரெஷ்ஷா தெளிச்சுன்னா என்னை தீட்டுப்படுத்தின என்னுடைய மனசாட்சி குட்டப்படுத்துகிற என்னுடைய இருதயம் குற்றம் நீங்கி தேவனே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நான் சமூகத்துக்கு வருவேன். இதுதான் புதிய ஏற்பாடுல எபிரேயர் 12:24 இதே இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை வந்து தெளிக்கும் ரத்தம்னு சொல்லியிருக்கு. 1 பேதுரு 1:3 அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனால் நீங்கள் தெளிக்கப்பட்டிருக்கு. அதே கடன் தான் நீங்க வருது. ஆகவே தாவீதுடைய ஜெபம் தன்னுடைய முற்றி நியமிக்கப்பட்ட சாதனத்தின் மூலமாக ஈசோப்பின் மூலமாக இதுதான் மூலம். அந்த குற்ற நிவர்த்தி செய்கிற ரத்தத்தினால் மட்டும்தான் நான் சுத்திகரிக்க முடியும். அது உம்மிடத்துல இருந்து என்னுடைய நியாய தீர்ப்போ மேல கோபத்தையும் நீக்க முடியும், தீட்டுப்பட்ட என்னுடைய தீட்டையும் நீக்க முடியும். குஷ்டரோகியான எனக்கும் சுத்திகரிப்பு ஏற்படும். அது செஞ்சா என்ன நடக்கும் பாருங்க, அது வெற்றிகரமான அறிவிப்பு. என்ன நடக்குது? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்போதுதான், வேற வேதத்துல முடியவே முடியாது, அப்போது நான் சுத்தமாவேன். பாருங்க தாவீது என்ன சின்ன பாவத்துக்கா கேக்குறாரு, பாருங்களேன் நான் ஏதோ தப்பு செஞ்சு போய் சொல்லிட்டேன் சுத்தமா அவன் இல்லையே. திட்டமிட்ட கொலை, சதி கொலை, பேசித்தனம், மாயமாலம், 1 வருஷ காலம் பின்வாங்கின கொடுமையான வாழ்க்கை அந்த ஈசோப்புல செலுத்தீங்கன்னா எல்லாம் சுத்தமாயிடும், எல்லாம் சுத்தமாயிடும். அதுக்கு அந்த பவர் இருக்கு, அந்த ஈசோப்பின் தெளிப்பின் ரத்தத்துக்கு அந்த பவர் இருக்கு. தேவதூதன், கங்கார தேவதூதன் என்னை கடந்து போய் உடைய நீதி திருப்தியாகி குஷ்டரோகியான நான் தேவனுடைய ஆலயத்தில் மீண்டுமாக மகிழ்ச்சியாக உள்ளறையில் போய் உண்மை ஆராதித்து மனசுல என் சமுதாயத்துல உம்முடைய ஆனந்தத்தோடு நான் வாழணும்னா நான் தெளிக்கப்படணும், என் தீட்டு நீங்கணும் ஆண்டவரே. பாதி சுத்தமாவன் இல்ல, 70% சுத்தமானும், முற்றிலுமா சுத்தமாய் மனசாட்சி சுத்தம், இருதய சுத்தம், சுத்தமாய் மகிழ்ச்சியோடு நான் இருப்பேன். அருமையா தாவீது இந்த கவிதையில பாடல்ல எழுதி இருக்கிறது. புதிய பாடல நமக்கு வாக்கு சத்தமா கொடுத்திருக்கு 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இல்லைங்களா? அது ஒண்ணுதான் செய்ய முடியும். 2வது ஜபத்தை பார்ப்போம். நீர் என்ன ஈசோப்பினால் சுத்திகரித்தால் அப்பொழுது நான் சுத்தமாவேன். அது ஒரு ஜபம். இன்னொரு ஜபத்தை அதுலயே வருது, என்னை கழுவிருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என்னை கழுவிருளும், என்ன கழுவிருளும்? இதுதான் நம்ம கழுவிருந்தோம்னா அப்படி கழுவிரு நம்ம பாத்துருவோம். ஆனா அது ஒரிஜினலா கொஞ்சம் லெக்சிக்கல் எல்லாம் பார்த்தோம்னா அந்த வார்த்தை என்னன்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எபிரேயர்ல 2 வார்த்தை இருக்கு, கழுவுறதுன்னு. ஒண்ணு வந்து மேல் பார்வைய கழுவுறது. இப்போ நம்ம பாத்திரங்கள்லாம் கழுவோம், இல்ல பெட்டை கழுவோம் இல்லைங்களா, உள்ள போட்டு பஞ்செல்லாம் எடுத்து போட்டெல்லாம் கழுவிட்டு இருப்போம் இல்லையா. மேல் பார்வையா சோஃபா கழுவோம், சோஃபா அழுக்காயிருக்கும், மேலே வந்து தொடச்சி வைப்போம். உள்ள எப்படி இருக்கோ தெரியாது, எங்க வீட்டுல சோஃபா ரொம்ப அழுக்கா இருக்கும், உள்ள இதா இருக்கும், மேலதான் கழுவ முடியும். அது ஒரு வார்த்தை கழுவுறது மேல் பார்வை. இன்னொரு வார்த்தை இருக்கு, உட்புகுந்து பரவலாக ஒவ்வொரு நாரையும் முற்றிலுமாக கழுவுறது. கழுவி கழுவி கழுவி, அது என்ன வார்த்தைனா அடிச்சு கழுவுறது, அடிச்சு கழுவுறது. நமக்கு அந்த அந்த வார்த்தை நமக்கு நல்லா புரியும். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப இப்ப நம்ம செய்யறதுல எல்லாம் வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறோம். அந்த காலத்துல ஆறு பக்கத்துல இப்ப எல்லாம் டோபி அதெல்லாம் பாத்தீங்கன்னா, மும்பை மாதிரி இடங்கள் எல்லாம் போத்தீங்கன்னா இந்த டோபிங் எல்லாம் நிறைய இருப்பாங்க. என்ன செய்வாங்க, துணியெல்லாம் கூட்டு எடுத்துட்டு வந்து நல்லா சரப்புல ஊற வச்சு அந்த துணியை எடுத்து அடிப்பாங்க பாருங்க கல்லுல. அந்த மாதிரி இந்த மாதிரி டமால் டமால் பெஷிட்டு அடிப்பாங்க. ஏன் அப்படி அடிச்சு அடிப்பாங்கன்னு யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன் அந்த கல்லா அந்த துணிய சுத்தம் செய்யுது இல்ல, அந்த அடி அடிக்கிற பிரஷர் வந்து தொடர்ந்து திருப்பி திருப்பி அடிக்கும் போது அந்த தண்ணியும் சோப்பும் என்ன ஆகுது, போகாத இடங்களுக்கெல்லாம் உட்புகுந்து ஒரு ஒரு ஒவ்வொரு நரம்பு ஒரு நார்லயும் போய் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் திசையிலும் போய் அங்க இருக்கிற அழுக்கு, அங்க இருக்கிற டஸ்ட், அங்க இருக்கிற கரை எல்லாத்தையுமே உள்ளே சோப்பு போய் அடிக்குது. அந்த கல்லூரி ஏஜென்ட் இல்லைங்களா, அந்த சோப்பு போய் அடிச்ச உடனே ஒவ்வொரு நாரையும் அதை அடிச்சு சுத்திக்கிறது, ஒவ்வொரு நூலுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுறதுனால அது முற்றிலுமா சுத்தமாயி உள்ளுக்குள்ள இருக்கிற கரை கீரை எல்லாம் வெளியே வந்துருது இல்லைங்களா, எல்லாம் கிளீன் ஆயிருது. உள்ளுக்குள்ள முற்றிலுமா பரவி சுத்திகரிக்கிறது. அந்த பிரஷர் அடிக்கிற பிரஷர் வந்து அந்த சோப் ஏஜென்ட்ட போய் ஒவ்வொரு இடத்துலயும் அது பரவி சுத்திகரிக்குது. தாவீது அந்த வார்த்தை ரெண்டாவது வார்த்தையை தான் பயன்படுத்துறேன். மேல என்ன சுத்தம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லல, அந்தவரே உட்புகுந்து உள்ளுக்குள்ள முழுமையாக உங்களுடைய சுத்திகரிப்பின் பணி, சுத்திகரிக்கும் கிருபை, என்னுடைய உட்புறவு எல்லாம் பரவி உட்புகுந்து பரவி என்ன ஒவ்வொரு நாரும் என் உள்ளத்துல அதை கழுவும். ஆண்டவரே நான் மனம் திரும்புகிற இந்த ஆத்மால எல்லா கரை அழுக்கு தீட்டு எல்லாமே ஃபோர்ஸா வெளியே வரும்படி, ஒவ்வொன்றும் அந்த ஓட்டையிலிருந்து என்னுடைய உள்ளத்தின் ஓட்டையிலிருந்து எல்லா அழுக்கும் வெளியே வந்துரும்படிக்கு என்ன போட்டு அடிச்சு 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 எல்லா அழுக்கும் எடுத்துருங்க ஆண்டவரே. ஊக்கத்தோடு ஜெபம் பண்ற, ஏன் அவருக்கு இது பாருங்களே, இதுதான் அவரு அந்த நிலைமைக்கு அவரை கொண்டு வந்திருக்கு. இதுக்கு தான் இப்படித்தான் ஜெபிக்கணும். அவர் ஆழ்ந்த பாவ உணர்வுல இருக்கிறார். உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், எப்பொழுதும் என் பாவம் எனக்கு முன்பதாக இருக்குன்னு பாவத்தினுடைய தீர்த்து கோரத்தை, இதோ இதோ துர்குணத்தில் நான் உருவானேன், பாவத்தில் என் பாவி தாய் என்னை கற்பம் சரித்தாள். ஆனா நீங்க பார்த்தா உள்ளுக்குள்ள சத்தியத்தை விரும்புறீங்களே ஆண்டவரே, ஆனா என் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அங்கத்திலயும் ஒவ்வொரு நார்லயும் எல்லா இடத்துலயும் டிஎன்ஏலயே கலந்து ஒவ்வொரு சுத்திலையும் பாவம் பரவி இருக்குது ஆண்டவரே. பாவம் கரைகள் எல்லா நார்லயும் நரம்புலயும் பாவ கரைகள் இருக்குது ஆண்டவரே. அதை நீங்க மட்டும்தான் உங்களுடைய சுத்திகரிக்கும் கிருபையின் மூலமாக அடிச்சு 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 முழு உள்ளத்தையும் சுத்தம் பண்ணி ஒவ்வொரு கரையும் தீர்த்தம் சீர்கேடும் கரையும் அடையாளங்களும் முற்றிலுமா உங்களால எடுக்க முடியும். எந்த அளவுக்கு பாவன கழுவணும் தாவீது அப்படின்னா என்ன சொல்றாரு, என்னை கழுவீரலும் எந்த அளவுக்கு எப்படி ஆகணும், நம்ம போய் டோபி கிட்ட எடுத்துட்டு போய் தருவோம், ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னு தெரியுமா, வெள்ளையும் ஜொல்லையுமா இருக்கும் அப்படின்னு உயிர் பாருங்க என்ன சொல்ற, எந்த அளவுக்கு கழுவணும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். யோசிக்க முடியுமா என்ன அதிசயம், ஒரு மனுஷனை கடவுளுடைய கிருபை தாண்டி சுத்திகரிக்கிற கிருபை அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் தான், நம்மள அப்படி கழுவ முடியுங்களாமே. தாவீதுக்கு தெரியும் விசுவாசத்துல உயர்ந்து நிக்கிறார். ஒயிட் மாத்திரம் இல்ல, வெறும் ஜஸ்ட் ஒயிட் ஒயிட்டா பண்ணுங்கன்னு இல்ல, எந்த அளவுக்கு ஒயிட், ஸ்னோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்னோ, அது அதுவும் மிஞ்சி போறாரு. ஐசாயா என்ன சொல்றாரு, உங்களுடைய பாவங்கள் கரும் சிவப்பு, கரும் சிவப்பு போல் இருந்தாலும் அவை ஸ்னோ மாதிரி பனி மாதிரி வெள்ளையாகும்ன்றார். பனி மாதிரி தாவீது அதை மிஞ்சி போறார். அவர் என்ன சொல்றார் பாருங்களேன், பனியை விட மழையில் வெண்மையாவேன், உறைந்த மழையிலும் அதை விட உறைந்த, அது இன்னும் அவர் சொல்ற வார்த்தை வந்து பனி உளுந்து ரெண்டு நாள் இருக்கிற பனி இல்ல, காலையில இப்பத்தான் உறைந்து வந்து அங்க உளுந்து இருக்கு பனி. என்ன காட்சி! நாங்கெல்லாம் மணாலிக்கு போகும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க இருக்கிற இடத்துல இருந்து தூரம் அப்படி பார்க்கலாம் பனி, பகல்லாம் பார்த்தா கொஞ்சம் அழுக்காத்தான் இருக்கும், காலையில எந்திரிச்சு பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷா பனி வந்து உட்கார்ந்து இருக்கும். அந்த வெள்ள காட்சி அழகு இருக்கே, பியூட்டிஃபுல், என்ன அழகு! தாவீது நான் அப்படி ஆவேன், அப்பொழுது பனியிலும் நான் வெள்ளையா இருப்பேன். வெள்ளையினவில வெள்ள எப்படிங்க யோசிச்சு பாருங்க, பனியை விட வெள்ள ஏதாவது இருக்க முடியுமா? அடையாள மொழிதான் அவர் பயன்படுத்துறாரு. வெள்ளையை விட வெள்ள எப்படிங்க ஆக முடியும்? கடவுள் படைப்புல படைத்த வெள்ளையே உச்சக்கட்ட வெள்ளையே பனிதான், அதை விட வெள்ளையாக்குற கிருபை அவர்கிட்ட இருக்குன்னு தாவீது தன்னுடைய விசுவாசத்துல உயர்ற, அதை விட நான் ஆகணும் ஆண்டவரே, இப்பத்தான் காலையில் விழுந்த வெள்ள பனியை விட அதை விட வெள்ள, என்ன அதிசயம் தான் யோசிக்கப்படுமே. யோசிச்சு யோசிச்சு நான் நினைச்ச ஒருவேளை நான் அப்படி ஆயிட்டேன்னா எப்படி இருப்பேன் நினைச்சு பாக்குறேன் பாருங்களேன். நம்ம அப்படி இருக்கணும், இப்படி ஸ்டைலா இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் யோசிக்கிற வசதி இருக்கணும்னு, ஒரு துளியும் இல்லாம கடவுள் என்னை அடிச்சு 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 சுத்தம் பண்ணி ஒரு விதமான கரையோ மாசமோ சீர்கேடும் இல்லவே இல்லை, பியூர் சுத்தம், குற்றமே இல்லை, கம்ப்ளீட்டா அழகு, கம்ப்ளீட்டா பியூட்டிஃபுல், எந்த விதமான ஹார்மும் இல்ல. ஒருத்தர் மேல ஒரு தப்பான எண்ணம், தப்பான உணர்ச்சி, தப்பான இது, ஒரு உலக கவலைகள், அது இது ஆண்ட பராமரிப்புக்கு விரோதமா இல்ல, பியூர் நான் பியூர், பக்தி நான் பக்தி, என்ன ஒரு ஒரு பார்க்கும் போதே இவர்ல ஏதோ ஒரு தெய்வீகம் இருக்கு, எத்தனை சுத்தம், எத்தனை அழகு, எத்தனை அழகு அப்படின்னு மக்கள் அவர்கிட்ட பேசும் போதே ஒரு தெய்வீக ஒரு இது இருக்குது, என்ன சுத்தம், ஐயோ அது அதுதான் அந்த காட்சி, ஒரு விஷன் வாங்க இல்லைங்களா, ஆனா வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வந்தா இப்படித்தான் பாக்கணும், அது இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அது இருக்கணும், வெள்ளையா துணியை போடுறோம், அதை போடுறோம், நம்ம ஆளு பணியை விட வெள்ளையா ஒரு ஆள் ஆவறானா என்னங்க அதிசயம். தாவீது சொல்றார், அதுதான் வெற்றியின் அறிக்கை, நான் ஆக முடியும் விசுவாசத்துல, யாரு எல்லாம் ஒவ்வொரு பாகமும் அழுக்கு பிடிச்ச தீட்டு பிடிச்ச எதை நினைச்சாலும் பாவம் தான் நமக்கு, எதை நினைச்சாலும் ஆண்டவரே உள்ள உள்ளுக்குள்ள எல்லாம் அனுபவபூர்வமாக என் தாய் துர்குணத்தில் தான் உருவான ஆளு நானு, தாய் பாவத்துல தான் கற்பம் தரித்த, அனுபவ பூர்வமாக பாவம் செய்து என்னை முற்றிலுமா தீட்டுப்படுத்திக்கிட்டு குஷ்டரோகி மாதிரி தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த பாகமும் பாவத்தினால் பாதிக்கப்படாதா, பாதிக்கப்படாதது இல்லை, ஒன்னாவது அதிகாரத்துல போட்டிருக்க மாதிரி மேல இருந்து கால் வரைக்கும் வெறும் புண்ணுதான், ஒரு சுகமான இடம் ஒரு இடம் இல்லையா ஆத்துமால். இப்படிப்பட்ட ஆளுக்கு தேவனே இப்படி என்ன சுத்திகரித்து என்ன சுத்தம் பண்ண முடியும், பனியிலும் உறைகிற காலை பனியை விட என்ன வெள்ளையாக்கும், வாஷ்மி சுத்திகரியும், சுத்திகரியும் வாஷ்மி, என்ன எல்லா தீட்டும் அசுத்தமும் சீர்கேடு அடையாளங்களும் பாவத்தின் எல்லா உள்ளந்தரங்களும் பாவம் போய் என்னென்ன செஞ்சிருக்கு, எந்த இடங்கள்லாம் கெடுத்திருக்கு ஆத்துமாக்கல எனக்கு தெரியாது, எத்தனை ஆசைகள் இச்சைகள் கோபங்கள் வெறுப்புகள் மனிதர்கள் மேல எண்ணங்கள் எத்தனை எத்தனையும் கெட்டு போயிருக்கு தெரியல, ஆனா அவன் கிருபை எல்லாத்தையும் சுத்தி உள்ளாந்திரங்களை போய் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து எனக்கு கிளீன் பண்ணிட முடியும். அப்பொழுது சுத்த மனசாட்சியோடு குற்றப்படுத்தாத இதயத்தோடு நல்ல உன்னத நோக்கங்களோடு எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு எந்த விதமான சுயநலம் இல்லாம சுத்தமா நான் இருப்பேன், பணியை விட உறைந்த பணியை விட சுத்தமா நான் இருப்பேன். என் வாழ்க்கையில இதை விட பெரிய ஆசை எனக்கு இல்லைங்க. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. இதை விட என்னங்க, நேற்று நாங்க மென்ஸ் மீட்டிங்ல படித்தோம், பண ஆசை இந்த உலகத்திலயே நம்மள பணக்காரனா இருக்க விடாது, ஏன்னா நமக்கு ஒருபோதும் கன்டென்ட்மெண்ட் திருப்தி வராது, தேவ பக்தினால்தான் கொடுக்க முடியும். பண ஆசை இருக்கிறவங்களுக்கு ஒரு காலம் இந்த உலகத்துல திருப்தி இருக்காது, அதனால இந்த உலகத்திலயும் பணக்காரன ஆக விடாது. வரப்போற ஆயுஸ்லயும் இந்த உலகத்துல இருந்து நம்ம ஒன்னும் கொண்டு வரல, கொண்டு போக போறது இல்ல. இந்த உலகத்துல நம்ம கொண்டு போறது ஒரே காரியம் வந்து ஆண்டவருடைய காரியங்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு நீதியும் அவருக்கு நற்கிரியைகள் தான். இந்த பண ஆசை இருக்கிறவங்க ஒரு நற்கையும் சேர்ந்து இந்த உலகத்திலயும் ஒன்னும் இல்லாம நிச்சயமெல்லாம் பிச்சைக்காரனா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அதுதான் பண ஆசை எல்லாத்துக்கும் தீங்கு அப்படின்ற உலகத்திலேயே ஒரு பெரிய நிலை அடையணும்னா இதுதான் அந்த அதிசய நிலை இல்லைங்களா, ஒரு அருமையான நிலை. ஓகே, இதான் ரெண்டு ஜபம். முதலாவது ஜபத்துல ரத்தத்தை குறிப்பிடுறாரு, ஈசோ பண்ணும் போது தெளிக்கப்படுற ரத்தம். ரெண்டாவது ஜபத்துல ஆண்டவருடைய சுத்திகரிப்பின் தண்ணி இல்லைங்களா. இது பழைய பாடல, இது ரெண்டுமே சுத்திகரிப்பினுடைய ஏஜென்ட். ஒரு ஆசாரியன் அவர் நியமிக்க பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அவருடைய உடம்பெல்லாம் தண்ணியில கழுவணும், கழுவிட்டு அவரு ஆலயத்துக்குள்ள வரும்போது ரத்தத்துல தெளிக்கப்படும். இது ரெண்டு தான் அவர் சுத்திகரிப்பது. புதிய ஏற்பாடுல இது அடையாளமாக நமக்கு புதிய ஏற்பாடுல இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் நம்மள சுத்திகரிக்க முடியும். ஈசோப்பு நான் அவருடைய வார்த்தை, பரிசுத்தமாக்குற அவருடைய வார்த்தை தான் நம்மள பரிசுத்தப்படுத்துது. ஓகே, இதோட நம்ம முடிக்கலாம். ஒரே ஒரு ரெண்டு பயன்பாடுகளை சொல்லி முடிக்கிறேன். பாவம் நம்மள எப்பவும் தீட்டுப்படுத்தும். நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருந்தாலும் பாவம் நம்மள தீட்டுப்படுத்தும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல நம்ம நீதிமான்கள் ஆக்கிட்டோம், தேவனிடத்துல நீதிமானா இருக்கிறோம், உண்மைத்தான். நம்முடைய நீதிமான் ஆக்குதல் எந்த விதத்தையும் கெடாது. ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமான்களா தான் இருக்கணும். வேற எங்கேயுமே சொல்றதுல நம்ம பாவம் தீட்டுப்படுத்தாம இருக்கிறது. இவர் விசுவாசித்தானே, இவர் கதர்றாரு, தீட்டுதான் படுத்தோம் பாவம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு அந்த தீட்டு படுத்து இருக்குன்ற உணர்வு நமக்கு இல்லைன்னா இப்படி எல்லாம் ஊக்கமான அறிக்கையை நம்ம செய்ய மாட்டோம். சும்மா ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டேன், சாரி, ஆமே முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். உக்கத்தோடு ஜபிக்கணும்னா நம்ம பாவம் நம்மள தீட்டுப்படுத்துதுன்னு உணரணும். ரெண்டாவது, பாவம் நம்மள தீட்டுப்படுத்துறது என்ன செய்யுது, நம்மள ரட்சிப்பு நம்ம இழக்க செய்யறது இல்ல, ஆனா ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்க செஞ்சது. தேவனை நம்ம இழக்க மாட்டோம். தேவன் நம் தேவனாதான் இருப்பாரு, நான் உன்னோடு இருக்கிறேன்ற. ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது இழந்துரும். யோசிச்சு பாருங்க என்ன ஒரு ஒரு கொடுமை. இது எந்த தேவனுடைய மகனோ அப்படி அதுல திருப்தியா இருக்க மாட்டான். அதுக்காகத்தான் நம்ம ஜபம் பண்ணணும். நம்ம ஒரு வாரம் சொன்ன மாதிரி ஒரு தீட்டுப்படுத்தி குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு இஸ்ரவேல்ல என்ன செய்யுமோ பாவம் தீட்டு நமக்கு அதான் செய்யும். கடவுளோட பிரியது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சபையில வந்தா அவரை ஆராதிக்க முடியாது, குடும்பத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு லெப்பர் காலனி, குஷ்டரோக காலனியில் இருக்கிற மாதிரி தான் நம்ம உலகத்துல நம்ம இருந்துகிட்டு இருப்போம். தீட்டுப்பட்ட மனசாட்சியோடு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது இல்லைங்களா. ஆண்டவரோடு ஒரு உறவாடுதல் நமக்கு இருக்காது. இப்படி இருக்கிற நம்ம இந்த பாவத்தின் மெய்யான உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா தாவிதோடு நம்ம உணர்வோம். நம்ம பாவத்தை சுத்திகரிக்கிற ஒரே சாதனம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் இனிமே ஒழுங்காயிருவேன், நான் இந்த வேலை அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. ஒரே வழி, நமக்கு குற்ற நிவர்த்தி பலியாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை தெளிப்பட்டோம். அது ஒண்ணு தான். ஏதாவது இது பாருங்களா, கவனிச்சு பாருங்க. சில பேர் வந்து பாவம் பாவம் செஞ்சுட்டாங்க, ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவார், ஏன் மன்னிப்பாருன்னா, ஏன்னா ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் அருமையானவர், ஆண்டவர் மன்னிக்கிறவர். இன்னொன்னு, ஏன் நம்ம மன்னிப்பாருன்னா, நான் இனிமே திருந்திட்டேன் அதனால மன்னிப்பாரு. இந்த ஆண்டவர் வந்து இனிமே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அதனால நான் மன்னிப்பாரு. ரத்தம் குற்ற நிவர்த்தி, இயேசு கிறிஸ்துவுடைய பரிகாரம், அதனால தான் என்ன மன்னிப்பாருன்னு ஆளுமா அதை யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா பாவத்தினுடைய கோரம் ஆழம் புரியாதனால தான் அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. தாவீது பொதுவா என்ன கழுவும் சுத்திகரியும் ஆரம்பத்துல இரண்டாவது வசனத்துல பண்ணாரு. அதை கவனிச்சு பாருங்களேன், பாவத்தினுடைய கோரம் உமக்கு விரோதமாகவே செஞ்சிருக்கிற, இது உங்களுடைய வார்த்தையை அசட்ட பண்ணிருக்கிற, பரலோகத்துக்கு விரோதமாக செய்த ஒரு கலகம் இது, இது துர்குணத்துல நான் உருவாகியிருக்கிறேன், சீர்கேடனுடைய அடையாளம். அதன் ஆழமா உணர்ந்த பிறகு கீழே வந்து வேற எதுவுமே இந்த பாவத்தை சுத்திகரிக்காது. ஈசோப்புனால தான் சுத்திகரிக்க முடியும். எப்போ ஒரு நம்ம பாவத்தினுடைய கோரத்தை, ஆழத்தை, பயங்கரத்தை பார்க்கிறோமோ, சீர்கேடனுடைய நிலைமையை உணர்றோமோ, நமக்கு தெரியும் இது சாதாரண விஷயம், நான் மாறிடுறதுனால, நான் திருந்திடுறேன்னு சொல்றதுனால, நான் அதை செய்யறேன், இதை அதெல்லாம் சுத்திகரிக்காது. இதை சுத்திகரிக்கிற ஒரே சாதனம், ஆண்டவரா பெருசா ஏதாவது செஞ்சு அவரே செஞ்சிருக்கணும். அவருடைய குற்ற நிவர்த்தி பலி மட்டும்தான் நம்ம பாவத்தை, ஒரே வழி அதுதான். குற்ற நிவர்த்தி நம்மளால முடியாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எந்த அடிப்படையில நீங்க வரப்போறீங்க, கடவுளுக்கு சரியான விதத்துல வர்றது எப்படி தெரியுமா, எபிரேயருக்கு எழுதினவர் இந்த சங்கீதத்தை ஒரு விளக்கும்படிக்கு அவர் எழுதுறார். ஆகையால் சகோதரர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டுன்றார். தைரியமா தீட்டுப்பட்டவங்க நம்ம எப்படி இந்த தைரியமா வருது? இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமுள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியமும் உண்டாயிருக்கிறது. ஒரே வழி அவருக்குள்ள வர்றதுக்கு, அவருடைய பிரசன்னத்துல வர்றதுக்கு நம்முடைய பொருத்தனைகளோ நம்முடைய சரியாவதோ இல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துல இருக்கிற நம்பிக்கை தான். அந்த ரத்தத்தின் மூலமா மட்டும்தான் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாச பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எப்படிங்க துர்குணம் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட ரத்தம் உள்ளவர்களாய் ஜலத்தால் கழுவப்பட்டு சரீரம் உள்ளவர்களாய், அதெல்லாம் வருது புதிய எபிரேயர்ல. தைரியத்தோடு நிச்சயத்தோடு எப்படி வர முடியும்? நம்முடைய பொருத்தனைகளோ நம்முடைய உறுதிகளோ நாம இன்னுமே ஒழுங்கா இருப்போம் இல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் மாபெரும் மகிமை, அதோட எஃபெக்டிவ்வாங்க, அதனோட பலிக்கிற தன்மை, அது தேவனுக்கு முன்பதாக என்ன நீதிமான் ஆக்கும், என்னுடைய குற்றத்தை நீக்கும்ன்ற அது மேல இருக்கிற பூரண நிச்சய நம்பிக்கை அப்படி ஆண்டவர்கிட்ட வந்தாதான் அவர் பிரியப்படுறாரு. அது ஒண்ணு தான் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்மள ஏற்றுக்கொள்ள முடியும், சுத்திகரிக்க முடியும். வேற எதுவுமே இல்ல. எந்த அடிப்படையில ஆண்டவர்கிட்ட நம்ம வரப்போறோம்? அவர் ரத்தத்தின் அடிப்படையில தான் அவரிடத்துல சேரக்கடுவோம், தைரியத்தோடு சேரக்கடும். வேற எதன் மூலமாக வர முடியாது. அதை நம்பி நாம் ஞாயிற்றுக்கிழமை வருவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும்.